காசநோய், இதை பற்றிய உண்மைகளும் இதற்கான சிகிச்சையும். காசநோய் என்றால் என்ன? டிபி அல்லது டியூபர்க்யூலோசிஸ் என்று சொல்லப்படும் காசநோய் என்பது நோய்க்கிருமிகளால் ஏற்படும் தொற்று நோயாகும். காசநோயானது பொதுவாக நுரையீரல்களை பாதிக்கும். மூளை, சிறுநீரகங்கள் அல்லது முதுகுத்தண்டு போன்ற உடலின் மற்ற பாகங்களையும் இது பாதிக்கக்கூடும். உள்மறைவான காசநோய் தொற்று, அதாவது லேட்டன் டிபி மற்றும் காசநோய் டிபி டிசீஸ் என்பனவற்றிற்கு இடையே உள்ள வேறுபாடு என்ன? உள்மறைவான காசநோய் தொற்று என்றால் ஒருவரது உடலில் காசநோய் கிருமிகள் உள்ளன, ஆனால் அவரது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியானது இக்கிருமிகளில் இருந்து அவரை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தமாகும். உள்மறைவான காசநோய் தொற்று உள்ளவர்கள் தாம் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக உணர்வதில்லை, அல்லது அவர்களுக்கு இதற்கான அறிகுறிகள் எதுவும் இருக்காது. காசநோய் கிருமிகளை மற்றவர்களுக்கு இவர்களால் கடத்த இயலாது. காசநோய் என்றால் காசநோய் கிருமிகளின் காரணமாக ஒருவர் காசநோயால் பீடிக்கப்பட்டுள்ளார் என்று அர்த்தம். உங்களுக்கு காசநோய் பீடிப்பிருந்தால் அந்த நோயை உங்களால் மற்றவர்களுக்கு பரப்ப முடியும் என்ற பொருளாகும். காசநோய் உள்ள நபர் ஒருவர் மருத்துவரை கூடிய விரைவில் பார்த்தாக வேண்டும். காசநோய் ஏற்பட்டிருக்கும் போது அது பொதுவாக தீவிர காசநோய், அதாவது ஆக்டிவ் டிபி என்று சொல்லப்படுகிறது. தீவிர காசநோய் இருப்பதன் அறிகுறிகள் யாவை? தீவிர காசநோய் உள்ளவர்களுக்கு இந்த நோய்க்கான சில அல்லது அனைத்து அறிகுறிகளும் அல்லது அடையாளங்களும் காணப்படும். சில நேரங்களில் துப்பும் வேளை, இரத்தம் தோய்ந்த தொண்டை சளியுடன் 3 வாரங்களுக்கு மேல் நீடிக்கும் இருமல், சுரங்கள், உடல் அதிகம் சூடாக இருத்தல் மற்றும் கடும் சுரம் கொண்டிருத்தல், ஏனென்று சொல்ல முடியாத எடை இழைப்பு, எவ்வித காரணமும் இன்றி எடை இழைத்தல், இரவில் வியர்த்து கொட்டுதல், எப்போதும் களைப்பாக இருத்தல், பசியின்மை, நுரையீரல்களுக்கு வெளியே காசநோய் ஏற்பட்டிருக்கும் போது பாதிக்கப்பட்டுள்ள இடத்தில் வலியுடன் கூடிய அல்லது வீக்கம். தீவிரமான காசநோய் உள்ள சிலருக்கு இந்த நோய்க்கான மிதமான அறிகுறிகள் மட்டுமே இருக்கக்கூடும். காசநோய் எவ்வாறு பரவுகிறது? நுரையீரல்களிலோ அல்லது தொண்டையிலோ காசநோய் உள்ள நபர் ஒருவர் இருமும்போது, தும்மும்போது அல்லது பேசும்போது காற்றின் மூலமாக காசநோய் பரவுகிறது. இந்த நோய்க்கிருமிகளை மற்றவர்கள் சுவாசம் மூலம் உள்வாங்கும் போது அவர்களுக்கு இந்த நோய் தொற்று ஏற்படக்கூடும். குடும்ப அங்கத்தவர் அல்லது நண்பர் போன்ற யாராவது ஒருவருடன் அதிக நேரத்தை கழிக்கும் பெரும்பாலானவர்களையே காசநோய் கிருமிகள் தொற்றுகின்றன. வீட்டிலுள்ள பொருட்கள் மூலமாக காசநோய் பரவுவதில்லை. உதாரணமாக தட்டுக்கள், கோப்பைகள், கரண்டிகள், பானமருந்தும் தம்ளர்கள், படுக்கை விருப்புக்கள் அல்லது தொலைபேசி. எனவே தனியாக வேறு வீட்டுப் பொருட்களை பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களுக்கு காசநோய் பரவுவதை தடுக்க தாம் இருமும்போது அல்லது தும்மும்போது தமது மூக்கையும் வாயையும் மூடிக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். நுரையீரல்களில் இன்னொருவருக்கு தொற்றக்கூடிய காசநோய் உள்ளவர்களை அவர்களால் மற்றவர்களுக்கு நோய் பரவாது என்ற நிலைக்கு அவர்கள் வரும் வரை தனிமைப்படுத்தி வைக்க வேண்டும். காசநோய் தொற்று ஏற்படும் அபாயம் யாருக்கு அதிகம்? தமது நுரையீரல்களிலோ அல்லது சுவாசப்பாதையிலோ காசநோய் உள்ள நபர் ஒருவருடன் நீண்ட காலமாக நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவர்களுக்கு காசநோய் ஏற்படும் அபாயக்கூறு மிக அதிகமாக இருக்கும். காசநோய் தொற்று ஏற்படும் பெரும்பாலானோருக்கு உள்மறைவான காசநோய், அதாவது லேட்டன் டிபி ஏற்படும். பின்வரும் விடயங்கள் பொருந்தி வருவோருக்கு உள்மறைவான காசநோய் தீவிர காசநோயாக மாறுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் உள்ளது. புற்று, இரத்தப்புற்று, எச்ஐவி அல்லது சிறுநீரக செயலிழப்பு ஆகிய நோய்கள் உள்ளோருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிக்கும் மருந்துகளை உள்ளெடுத்து வருவோருக்கு 5 வயதுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள், புகைப்பிடிப்பவர்கள், நீரிழிவு நோய் உள்ளவர்கள், காசநோய் அதிகமுள்ள நாடுகளில் இருந்து புதிதாக வந்துள்ளவர்கள் ஆகியோரிடையேயும் இந்த நோய்க்கான அபாயக்கூறு அதிகம். காசநோயை கண்டுபிடிப்பதற்கான பொதுவான சோதனைகள் யாவை? காசநோயானது நுரையீரல்களை பாதித்திருக்கிறதா என்பதை மார்பு பகுதி, அதாவது செஸ்ட் எக்ஸ்ரே கதிர்வீச்சு படத்தினால் காட்ட இயலும். இருமல் மூலம் தொண்டையிலிருந்து வெளியேற்றப்படும் சளியில் காசநோய் கிருமிகள் இருக்கின்றனவா என்பதை சளியை சோதித்து அறியலாம். காசநோய் தோல் சோதனை, அதாவது தி டியூபக்யூலின் ஸ்கின் டெஸ்ட், மன்டோ டெஸ்ட் அல்லது இன்டர்ஃபெரோன் கமா சோதனை, அதாவது இன்டர்ஃபெரோன் கமா டெஸ்ட். சில வேளைகளில் இது குவாண்டஃபெரோன் கோல்டு எனவும் அழைக்கப்படும். ஆகிய சோதனைகள் ஒருவருக்கு உள்மறைவான காசநோய் இருக்கிறதா என்பதை காட்டும். தீவிர காசநோய்க்கு எப்படி சிகிச்சை அளிக்கப்படுகிறது? விஷேடமான நோய் எதிர்ப்பு மருந்து கலவை ஒன்று 6 முதல் 12 மாதங்கள் வரைக்கும் கொடுக்கப்படும். இந்த சிகிச்சையை சரியான முறையில் மேற்கொண்டு சிகிச்சையை முற்றிலும் பூர்த்தி செய்தால் காசநோயை குணப்படுத்த இயலும். நீங்கள் நன்றாக இருப்பதாக உணர்ந்தாலும் சிகிச்சையை நீங்கள் கட்டாயமாக பூர்த்தி செய்து முடித்தாக வேண்டும். நீங்கள் மிகவும் நோயிற்றிருந்தால் காசநோய் சிகிச்சையானது மருத்துவமனையில் வைத்து ஆரம்பிக்கப்படும். உள்மறைவான காசநோய்க்கு சிகிச்சை அளிப்பது எப்படி? 35க்கும் குறைந்த வயது உள்ளவர்களுக்கு ஐசனோய்செட் எனப்படும் நோய் எதிர்ப்பு மருந்து 6 முதல் 9 மாதங்கள் வரைக்கும் தரப்படுகிறது. இந்த மருந்து காசநோய் கிருமியை கொன்று தீவிரமான காசநோயை ஏற்படுத்தாமல் தடுக்கிறது. 35 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உள்மறைவான காசநோய் தீவிர நிலைக்கு மாறாமல் இருப்பதை கண்காணித்து உறுதி செய்யும் பொருட்டு சில வேளைகளில் தொடர்ந்து மார்பு பகுதி கதிர்வீச்சு படங்களை எடுக்குமாறு உத்தரவிடப்படுகிறது. மேலதிக தகவல்களுக்கு உங்களது உள்ளூர் பகுதியிலுள்ள செஸ் கிளினிக், அதாவது மார்பு பகுதியை சோதிக்கும் மருத்துவ நிலையத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது உங்களது குடும்ப மருத்துவரை பாருங்கள். மார்பு பகுதியை சோதிக்கும் மருத்துவ நிலையங்களில் இலவசமான மற்றும் இரகசியமான அனைத்து காசநோய் சோதனைகளும் சிகிச்சைகளும் அளிக்கப்படுகின்றன. ஒருவரது விசா நிலவரம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எல்லோருக்கும் இலவசமான சிகிச்சை அளிக்கப்படும். சோதனை முடிவுகள் ஒருவரது விசா நிலவரத்தை பாதிக்காது. மார்பு பகுதியை சோதிக்கும் மருத்துவ நிலையத்துக்கு செல்வதற்காக உங்கள் மருத்துவரிடமிருந்து பரிந்துரை கடிதம் எதுவும் தேவையில்லை. மெடிக்கேர் அட்டையும் தேவையில்லை.